நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் பானு கோமஸ் அவர்களே. நிர்பயா பாலியல் வழக்கில் 4 பேருக்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கருத்து என்ன?
ஒரு நீதிமன்றம் இந்திய தண்டனை சட்டத்தின்படி இந்த வழக்கை 2012 நடந்த ஒரு குரூரமான, மிக குரூரமான ஒரு சம்பவம், ஒரு குற்றச்செயல், 6 பேர் சேர்ந்து நிகழ்த்திய ஒரு குற்றச்செயல், குரூர செயல். அதற்கு இந்திய தண்டனை சட்டப்படி வழக்குகள், வாத பிரதிவாதங்கள் நடந்து, விசாரணை நடந்து, குற்றவாளிகள் குரூரமான குற்றவாளிகள்னு தெரிந்தும் அவர்களுக்கு சட்டம் கொடுத்திருக்கிற அனைத்து இதுவும் கொடுக்கப்பட்டு, வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டு பல தடைகளுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால இந்திய தண்டனை சட்டப்படி ஒரு இது நிறைவேறி இருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன்.
நிறைய இது போன்ற குற்றவாளிகள் அல்லது இதை விட மிக கொடூரமான கொலைகள் நடந்தவர்களுக்கெல்லாம் கூட தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை. 2012 முன்பு நடந்த அல்லது முன்பு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கே தூக்கு தண்டனை தரப்படாத நிலையில் இவர்களுக்கு மட்டும் இப்போது வழங்கப்படுவது ஒரு சோசியல் ப்ரெஷர், ஒரு சமூக அழுத்தம், மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் காரணம் இருக்கு அப்படின்னு சிலர் கருதுகின்றார்கள், விமர்சிக்கின்றார்கள். நீங்க எப்படி பாக்குறீங்க?
இந்த தண்டனையை எல்லாம் ஏதோ மனிதநேயமே இல்லாத, கருணையே இல்லாத, ஒரு மரண தண்டனையை பார்த்து குதூகலிக்கிற ஒரு மனமுடைய காட்டுமிராண்டிகள் போலவும், இவர்களுக்கு மட்டுமே மனிதநேயமும் கருணையும் நிறைந்த மனிதர்கள் அந்த எண்ணமும் இருப்பதாகவும் காட்டிக்கொண்டதுங்கிறது மிக மிக அபத்தமான ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் இந்திய தண்டனை சட்டத்தில். ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்க்கு தான் மரண தண்டனை அப்படிங்கிறது மிக தெளிவாக குறிப்பிடப்படும். இந்த வழக்கு, இந்த குரூர செயல் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். ஏன்னா கூட்டு பாலியல் வன்புணர்வு என்பதை தாண்டி உயிரோடு அந்த பெண்ணை, ஒரு 23 பெண், 6 பேர் வெறிநாய்களைப் போல சூழ்ந்து கொண்டு இரும்பு தடியால் அடித்து, இரும்பு தடியை பிறப்புறத்தில் செலுத்தி அவருடைய இன்டெஸ்டைன் எல்லாம் வெளியில வந்து விழுகிற அளவுக்கு, இத்தனைக்கும் அந்த பெண் உயிரோடு இருக்கும் போது இத்தனையும் நடக்கிறது. இவ்வளவும் செய்துவிட்டு அந்த பெண்ணை குப்பையை போல தூக்கி சிதைத்து குதறி எடுத்து பஸ்ல இருந்து வெளியில போட்டுட்டு போகிற ஒரு குரூரச்சை, இதை விட ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கிரைம் வேற ஏதாவது இருக்க முடியுமா? அப்ப இதற்கான தண்டனை, ஒரு குற்றச்செயலுக்கான தண்டனை என்பது இருக்கு. இதுல வந்து நாம வந்து மற்றவற்றை பேசுவதில்லை. நீதிமன்றத்துக்குள்ள போயாச்சுன்னா அங்கே தண்டனை சட்டம் என்ன சொல்கிறதோ அதற்குள் நின்று தீர்ப்பளிக்க வேண்டியதுதான். அதுல வெளியிலிருந்து பேசுபவர்களுக்கு எந்த முகாந்திரமும் எந்த அடிப்படையும் கிடையாதுங்கிற அந்த வகையில் இந்திய நீதிமன்றம் இதை மிகச்சரியாக அணுகி மிகச்சரியான முறையில் தண்டனையை கொடுத்திருக்கிறது. அது நிறைவேற்றப்பட்டிருக்கவும் செய்கிறது.
ஆனால் இந்த இந்த குற்றத்தை பொறுத்த அளவிற்கு இந்த குற்றவாளிகள் ஏழை மக்கள் அல்லது வந்து அன்றாடம் காட்சிகள் என்ற பின்னணி கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுவே வந்து ஒரு பணக்கார குடும்பமாக இருந்து அல்லது உயர்தர குடிமக்களாக இருந்தால் இப்படியான தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்திருக்க கூடும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறதே.
இல்ல, அடிப்படை இல்லாம இருந்திருந்தால், செய்திருந்தால், வந்திருந்தால்ங்கிறதெல்லாம் வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. அந்த மாதிரி ஒன்று நடந்திருந்து தப்பிக்க வைக்கப்பட்டிருந்தால் அம்ம நாம் பேசலாம், நடந்திருக்கலாம், இருந்திருக்க கூடும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் ஹைபோதெட்டிக்கல். நடந்த விஷயம் மிக மிக குரூரமானது. ஏழை பின்புலம் இருந்துட்டு அவங்கள தப்பிக்க விட்டுறணுமா? ஏற்கனவே அந்த இதுல ஒரு பையன் வந்து அண்டர் ஏஜ்னு சொல்லி, மைனர்னு சொல்லி, அவன் வந்து வெளியில இன்னைக்கு வெளியில போய் எங்கேயோ இருந்து வேலை பார்த்துக்கொண்டு சம்பாதித்து கொண்டு அவர் மீண்டும் இந்த குற்றத்தை செய்ய மாட்டாருங்கிறதுக்கு என்ன உறுதி? அப்ப ஏதோ ஒரு பெண் பாதிக்கப்படலாம்ங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஆனாலும் அவர் இந்திய தண்டனை சட்டம் அந்த மாதிரியான ஒரு இதை வாய்ப்பை கொடுக்குது அண்டர் ஏஜுக்கு, அதனால போறாங்க. அப்ப இதையே இன்னொரு வகையில கேட்கலாம். அண்டர் ஏஜ் இவங்கெல்லாம் வந்து மைனர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய குரூரமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு குற்றங்களை மைனஸ் செய்கிறது அதிகரித்திருக்கிறது. அப்ப சட்டம் வந்து தனக்கு சாதகமான ஒரு அமைப்பு அதுல இருக்குதுங்கிறதுனால அதிகரித்திருக்கிறதுங்கிற ஒரு கோணத்தையும் நம்ம முன்வைக்கலாம் இல்லையா? இப்படி எல்லாம் நடந்திருக்கலாமா அப்படின்னு இன்னொன்றை கொண்டு வந்து அதுல பொருத்தி பேசுவதுங்கிறது சரியில்லை. அதுவும் நடக்காத ஒன்று. ஹைபோதெட்டிக்கல் க்வெஸ்சன் இந்த இடத்துல அவசியமே இல்லை. நடந்திருப்பது ஒரு மிக மிக குரூரமான ஒரு குற்றம், மனித கற்பனைக்கும் எட்டாத ஒரு குற்றம், அதற்கான தண்டனை அவ்வளவுதான்.
ஆனால் இப்ப கடைசி நேர ஆசையை கூட நிறைவேற்றவில்லை, திடுதிடுப்பன அல்லது விரைவாக இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற ஒரு கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்படுகிறதே.
இல்ல 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 அதுல ஒரு கடைசியா எத்தனை முறை தூக்கு தண்டனை விதித்த பிறகு எத்தனை மனுக்கள், விதவிதமான கருணை மனுக்கள், ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் சொன்னது, ஹைகோர்ட் ஸ்டெக் டவுன் பண்ணுது, ஹைகோர்ட்ல போனா இன்னொரு ஹைகோர்ட்ல வந்து இது பண்றாங்க, ஜனாதிபதிக்கு திரும்ப 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 கருணை மனு அனுப்புனாங்க, ரிப்பீட்டட் வாய்ப்புகள் திரும்ப திரும்ப அவங்க பயன்படுத்தி. ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க, மிகவும் ஏழ்மையான பின்புலத்திலிருந்து இருக்கிற குற்றவாளி, இந்த குற்றவாளிகளுக்கு இவ்வளவு வழக்கறிஞர்களும் சேர்ந்து எந்த அளவிற்கு தங்களுடைய இதை பயன்படுத்தினாங்கன்னு அவர்களுடைய வறுமை அந்த இடத்துல ஏதாவது அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துச்சா? இல்ல, சகலவிதமான இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்கிற அளவிற்கு அத்தனை விதமான வக்கீல்களும் புகழ்பெற்ற வக்கீல்களும் அவங்களுக்கு வந்து துணையா நின்னாங்க. இது எதை காட்டுகிறது? பாதிக்கப்பட்டது இங்க யாரு? நீங்கள் யாரை காப்பாற்ற முயல்கிறீர்கள்? எந்த அடிப்படையில் காப்பாற்ற முயல்கிறீர்கள்? உங்களுடைய மனிதனையும் கருணையும், ஒரு மனிதனே மனிதனாக இல்லாத, நடந்து கொள்ளாத, உணர்ச்சியே இல்லாத ஒரு நாலு பேருக்கு வந்து நீங்க இத்தனை பேர் கூடி வந்து நின்னீங்கன்னா அது எதை காட்டுகிறது?
இல்ல, ஆனா கடைசி நேர ஆசையை கூட நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பற்றி,
கடைசி நேர ஆசைங்கிறது அந்த ஒரு குற்றவாளியோட அம்மா வந்து நான் ஏதோ அவருக்கு விருப்பப்பட்ட உணவை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன், அதுக்கு எனக்கு அலோவ் பண்ணலை. இதெல்லாம் வந்து கடைசி நேரத்துல சொல்கிற டிராமான்னு தான் நினைச்சேன். அந்த இறந்து போயிருச்சு அந்த பொண்ணு, அதனுடைய அம்மா இன்னைக்கு தவிச்சுட்டு இருக்காங்களே, அந்த அம்மாக்கு இந்த அம்மா என்ன பதில் சொல்ல போகிறது? அப்ப எந்த இடத்திலிருந்து எல்லாருக்கும் அவங்க அவங்க சுயநலம் மட்டுமே இதா இருந்தா பாதிக்கப்பட்டவர்களுக்காக பேசுவது யாரு? இன்னைக்கு அந்த பொண்ணு உயிரோடையே இல்லையே. கடைசி நிமிஷம் ஆசைன்னு ஒரு குரூர குற்றவாளிக்கு, மனுஷனாகவே இல்லாத ஒரு குற்றவாளிக்கு பேசுகிற இந்த அம்மா அந்த இறந்து போன பெண்ணின் தாய்க்கு என்ன ஆறுதலை சொல்ல முடியும்? திருப்பி கொண்டு வர முடியுமா அந்த பெண்ணை?
இப்ப ஹைதராபாத்ல வந்து கடந்த ஆண்டு அவங்க பிரியங்கா ரெட்டி அவர்கள் கொலை தொடர்பாக போலீசார் சுட்டுக் கொன்றது, இப்போது இந்த நிர்பயா பாலியல் வழக்கில் 4 பேருக்கு தூக்கு தண்டனை, இத்தகைய கடுமையான முறைகள் அல்லது நடைமுறைகள் மூலம் அரசு என்ன சொல்ல விரும்புகிறது?
அரசு என்னமோ சொல்ல விரும்பல. இது அரசுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜுடிஷியரியில நடக்கிற, நீதிமன்றம் வந்ததுக்குள் நடக்கிற ஒரு குற்ற வழக்கு, குற்ற செயலுக்கு இந்திய தண்டனை சட்டம் புத்தகம் வந்து மிக தெளிவாக வரையறைகளை கொடுத்திருக்கு. இன்னென்ன மாதிரியான குற்ற செயல்களுக்கு இன்னென்ன மாதிரியான தண்டனை, அதுல ரேரஸ்ட் ஆஃப் அரிதிலும் அரிதான ஒரு குற்ற செயல்களுக்கு, குரூர செயல்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். அதன்படி ஜுடிஷியரி வழங்கியிருக்கு. இதுல அரசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அரசு எந்த செய்தியும் சொல்லல. ஆனா ஹைதராபாத் விஷயத்துல நடந்த என்கவுண்டருக்கு ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தில் மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. ஏன் அந்த ஆதரவு இருந்தது? எல்லாரும் உடனே வந்து யாரையாவது சுட்டு கொண்டுட்டா மனிதனையுமே இல்லாம எல்லாரும் காட்டுமிராண்டிகளாக மாறி குதூகலிக்கிறார்கள்னு அர்த்தம் இல்லை. அது அந்த செய்தியை சொல்லல. இந்தியன் ஜுடிஷியரி வந்து ஸ்மெயில் ஸ்பேஸ்ல நத்தை வேகத்தில் நகர்கிறது. ஏகப்பட்ட வாய்தாக்கள் திரும்ப திரும்ப யாராவது வந்து தடுக்கிறாங்க. தண்டனை கொடுத்த பிறகும் இந்த வழக்கு, நிர்பயா குற்றவாளிகள் வழக்குல அது அத்தனை முறை தடை செய்யப்பட்டு நின்றது. இத்தனை வாய்ப்புகளையும் நீதிமன்றம் கொடுத்துதான் நத்தை வேகத்தில் தான் நகர்கிறது. இதை வந்து பாதிக்கப்பட்டவர்களும், பாதிக்க நாமளும் அடுத்து பாதிக்கப்படுவோமோ என்கிற அச்சத்தில் இருக்கிற சமூகம் வந்து அதை எதிர்க்குது, தேவையற்ற காலதாமதமாக பார்க்கிறது. அந்த இடத்துல ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது அதை ஆதரிக்கிறார். அப்ப என்கவுண்டர் ஆதரிக்கிறவங்கெல்லாம் வந்து மனிதனையுமே இல்லாதவர்கள் அர்த்தம் இல்லை. ஜுடிஷியரி இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கறத குறிப்பதுதான் அந்த செய்தியை தான் இருக்கு.
ஆனா இப்ப என்கவுண்டர், தூக்கு தண்டனை இவைகள் மூலம் இத்தகைய பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாது என்று சில சமூக வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அப்படிப்படலையா உங்களுக்கு?
இல்ல, அதாவது ஒரு தண்டனை கொடுப்பதனால இன்னொரு குற்றம் நடக்காது, அது தடுத்துருமான்னு அந்த கோணத்தில் இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் ஒரு குற்றச்செயலை செய்கிறார், அவருக்கான தண்டனை. இன்னொருவர் அதை பார்த்து திருந்துவாரா மாட்டாராங்கிறது நீதிமன்றமும் பார்க்க தேவையில்லை, சட்ட புத்தகமும் பார்க்கல, அரசும் பார்க்கல, மக்களும் பார்க்கவில்லை. அந்த கோணமே அனாவசியம், அது பொருத்தமற்றது, அர்த்தமற்றது. செய்கிற குற்றச்செயலுக்கு ஒருவர் ஒரு குற்றச்செயலை செய்கிறார், அவருக்கான தண்டனை, அவ்வளவுதான். அதோட நின்று போயிரு. இன்னொரு குற்றம் நடந்தா இன்னொரு விசாரணை, இன்னொரு தண்டனை, அவ்வளவுதான். இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுனால இனி குற்றம் குறைந்து விடுமான்னு பேசுவதே மிக மிக அபத்தமான ஒரு வாதம், பொருளற்ற வாதம்.
மிக நன்றி பானு கோமஸ் அவர்களே, மிக நன்றி உங்களுக்கு.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.